إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சொர்க்கம் செல்வதற்கு தடையாக அமையக்கூடிய மூன்று விடயங்கள் பற்றிய ஹதீஸ் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை இன்றைய பாடத்திலே நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய கிரந்தத்திலே 22,390 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மன் ஃபாரக ருஹுல் ஜஸத வஹுவ பரீஉம் மின் தலாதீன் அல் கிப்ரி வல் குலூலி வத்தைன் ஃபஹுவ ஃபில் ஜன்னா. ஒருவருடைய உயிர் உடலை விட்டு பிரிகின்ற போது அவரிடத்தில் இந்த மூன்று தன்மைகள் நீங்கிய நிலையிலே காணப்பட்டால் அவர் சொர்க்கத்திலே இருப்பார். அது என்ன மூன்று தன்மைகள்? முதலாவது நபி அவர்கள் சொன்னார்கள், அல் கிபிர், பெருமை, ஆணவம். இரண்டாவது வல் குலூல், மோசடி, பித்தலாட்டம் பண்ணக்கூடிய அந்த தன்மை. அடுத்ததாக அத்தைன், கடன் என்று நபி அவர்கள் சொன்னார். இந்த மூன்று அம்சங்கள் ஒரு இடத்திலே காணப்படுகின்ற நேரத்தில், அது சொல்லப்பட்ட இந்த விஷயம் யாருக்குன்னு சொன்னாக்கா, ஜாஹிலியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடையாது. ஜாஹிலியத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருமை என்ற ஒன்று அவரிடத்தில் இருக்கும். ஒருவரிடத்தில் பெருமை இருக்கிறது என்று சொன்னால் அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ ஜாகிலியத்தில் இருக்கக்கூடியவர்கள் சத்தியம் இன்னதென்று தெரிவான பின்னரும் இதில் வந்து இணையாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் பெருமை உள்ளவர்கள் தான். பெருமையிலே பல தராதரங்கள் இருக்கின்றன. உண்மையை மறுப்பது, மக்களை இழிவாக கருதுவது, ஹதீஸில் வந்த மாதிரி. அதே போல கர்வம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பலதரப்பட்ட பரிமாணங்கள், ரூபங்களாக அந்த பெருமை இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக ஹதீஸிலே வந்தபடி, மன் கானஃபி கல்பிஹி மிஸ்கால தர்ரா, ஒரு இம்மி அளவுக்கு, ஒரு அணுவின் சிறிய அளவுக்கு கூட ஒரு இடத்திலே அந்த பெருமை காணப்பட்டால், லா இது ஹுலுல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போக முடியாது என்று நபி அவர்கள் சொன்னார். அப்ப இது இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி யாருக்குன்னு சொன்னால், அது முஸ்லிம்களுக்கு. முஸ்லிம்களிடத்திலே வெளிப்படையில் இல்லாமல் உள்ரங்கத்திலே பெருமை வரலாம். அந்த பெருமை என்ற நோய் தான் ஒரு முஸ்லிமை முனாஃபிக்காகவோ வெளிப்படையில முறுத்ததாகவோ மாற்றக்கூடிய தன்மை. அந்த பெருமை இல்லாவிட்டால் அவன் உண்மை முஸ்லீமாகவே இருந்து மரணிப்பான். அடுத்ததாக மோசடி, அது பற்றியும் விளக்கங்கள் இருக்கின்றன. அதாவது தந்திரம் செய்வது, அதாவது ஒருவருக்கு நேர்மையாக நடக்கக்கூடியவருக்கு நாங்கள் ஒரு பொய்யாக பித்தலாட்டம் செய்து உண்மையை மறைத்து ஏமாற்றுவது, உண்மையை போன்று காட்டி ஏமாற்றுவது, இது எல்லா வகையிலும் அடங்கும். அடுத்ததாக கடன். இந்த கடன் விஷயத்திலும் இந்த ஹதீஸில் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு அந்த ஆபத்து இருக்கும், ஒரு அவசரமாக ஒரு தேவை என்ற ஒன்று இருக்கிறது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடன் எடுத்திருக்கிறார்கள் பிரதியீடு கொடுத்த அடிப்படையில். இந்த கடனை நபி அவர்கள் குறிப்பிடவில்லை. அதாவது பிறரிடம் அடிக்கடி வாங்கக்கூடிய ஒரு வழக்கமுடையவராகவே இருப்பார், அந்த வாடிக்கையாகவே அவர் இருப்பார். ஒரு அற்ப சுகத்துக்காக வேண்டி கடன் எடுக்கக்கூடிய வழக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவருக்கு கூட அல்லாஹு தஆலா கடனை நிறைவேற்றுவானா என்ற பொறுப்பு கூட இல்லாமல் ஹதீஸ் இருக்கிறது. ஒருவர் பிறருக்கு கொடுக்க, அதாவது எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கடன் எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த கடனை அல்லாஹு தஆலா நிறைவேற்றுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நிறைய பொறுப்புகளை, செல்வங்களை, சொத்து சுகங்களை கொடுத்திருக்கும் போதும் அவர்கள் உரிமை கோரினார்கள். அவருடைய கடனை நான் ஒப்படைக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். தலைமைத்துவத்துக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த கடன் விஷயம் எது எப்படிப்பட்டது என்று சொன்னால், பிறரிடம் அடிக்கடி வாங்கக்கூடிய வழக்கமாக கொண்டிருக்கக்கூடியவருடைய அந்த தன்மை. வேறொரு அதிசயில வருகிறது, அதாவது சும்மா தேவையில்லாம பிறரிடம் யாசகம் கேட்கிறார்களே, அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற நேரத்திலே முகத்திலே சதை இல்லாமல் எழுப்பப்படுவார்கள் என்றெல்லாம் வருகிறது. அப்ப முதலாவது இந்த பெருமை, அல் கிபிர், இது பற்றிய விஷயத்தில் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா இது பற்றி எமக்கு எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றான். இதிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த விஷயத்திலே கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும். ஒருவர் பெருமை என்ற ஒன்றிலிருந்து தப்பித்தான் அவர் முஸ்லீமாகவே வந்திருக்கிறார். ஒருவருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதென்றால் அவர் பெருமையை உள்ளவர்கள் கிடையாது. ஒருவருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் விசுவாசிகள் கிடையாது என்றெல்லாம் மிக கடுமையாக எச்சரித்து விவரித்து வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எமக்கு காண கிடைக்கின்றன. அல்லாஹு தஆலா 28 அத்தியாயத்தினுடைய 83 வசனத்திலே குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனியுங்கள். தில்கத் தாருல் ஆகிரத்து நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்லி வலா ஃபசாதா. அந்த மறுமை வீடு இருக்கிறது, அந்த மறுமை வீடை யாருக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்றான், பூமியில எந்த விதத்திலும் பெருமை அடிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கும், பூமியிலே எந்த பசாதும் குழப்பமும் விரும்பாதவர்களுக்கும் என்று அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகிறான். இறுதி முடிவு முத்தக்கீன்களுக்கு, பயபக்தியாளர்களுக்கு தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் மறுமை வீடுதான் சரியானது, இந்த உலகத்திலே எதுவுமே நிலையானது கிடையாது என்ற உறுதிப்பாட்டோடு தங்களுடைய குண இயல்புகளை கட்டுப்படுத்தி மார்க்கப்படி என்ன செய்வார்கள், நடப்பார்கள். அப்ப அல்ல அங்கு ஒரு வாசகத்தை விடுக்கின்றான். எப்படி என்று சொன்னார், மறுமை வீடு யாருக்கு தெரியுமா, அந்த உரித்தானது உண்மையான வாழ்வு, அதுதான் மகத்தான வாழ்வு, சொகுசான வாழ்வு, எந்தவித சிரமமும் இல்லாத குதூகலமான மகிழ்ச்சிகரமான என்றும் நிலையான ஒரு ஈடேற்றமான வாழ்வு இருக்கிறதே, அது யாருக்கு தெரியுமா சொந்தம். அல்லாஹ் நிபந்தனையை போடுகிறான், பெருமையை விரும்பாதவர்கள் பூமியில, அதே போல குழப்பங்களை விரும்பாதவர்கள். இன்றைய உலகத்திலே பார்க்கிறோம், அதாவது குழப்பங்களை ஏற்படுத்தி அதிலே குளிர்காயக்கூடிய ஒரு தன்மைகள் நிறைய பேரிடத்திலே காணப்படுகின்றது. அதாவது ஒரு அமைதியான சூழல், எந்தவித கருத்து மோதல்களும் இல்லாமல் ஒரு நல்ல சகோதரத்துவத்தோடு, ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு, விட்டு கொடுப்போடு, ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி நம்பி நல்ல முறையிலே இந்த சத்தியத்தை, இந்த பூமியில நல்ல விடயங்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை சீர்குலைக்கக்கூடிய தன்மை. நன்றாக இவன் இருக்கக்கூடாது, இவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது, இவன் சொத்து சுகத்தோடு நிம்மதியாக நிமிடங்களை கழித்து விடக்கூடாது, இவன் மேலும் மேலும் வருந்த வேண்டும், இவன் கூனி குறுக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த நீயத்தை உள்ளத்திலே போடக்கூடியவன் சைத்தான். அதற்கு ஆட்பட்டு நிறைய பேர் நிறைய சமூகத்துக்கு மத்தியிலே, குடும்பத்துக்கு மத்தியிலே, ஜமாஅத்துக்கு மத்தியிலே பல பொய்களை குழப்பங்களை கட்டவிழ்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மனதில் உள்ள விருப்பத்தின்படி அவர்கள் மேலும் மேலும் அதை நெருப்பு மூட்டி கொண்டிருக்கிறார். இப்படி விருப்பம் உள்ளவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு மறுமையிலே அந்த தாருல் ஆகிரா சொந்தம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், ரொம்பவும் அல்லாஹு தஆலா மறுமையில கேவலமான ஒரு உலகத்திலே தள்ளிவிடுவான். நரகவாசிகளுடைய சீலும் சலமும் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். அவர்கள் எப்பொழுதும் வேதனை ஒரு அணுவளவும் குறைக்கப்பட மாட்டாது, நிம்மதி இல்லாமல் கதறி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட கேவலமான ஒரு நிரந்தரமான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த உலகத்திலே பணிவாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும். தான் எப்படி நன்றாக இருக்கின்றோமோ அதேபடி பிறரும் இருக்கணும், அந்த ஒற்றுமைக்காக பாடுபடணும் என்று விரும்பணும். அதே போலதான் பெருமை. இந்த பெருமை விஷயத்தில உண்மையாகவே நாங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பெருமையை உணர்வதற்காக மட்டும்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். வேற எதற்காகவுமே படைக்கப்படவில்லை. அல்லாஹ் தனக்காகத்தான் படைத்திருக்கிறான். அவன் ஆணவத்தை அல்லாஹ்வுடைய அந்த பெருமையை காட்டுவதற்காகத்தான் படைப்புகள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை எல்லாம் படைச்சிருக்கிறான். அதை யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் இறுதியிலே வெற்றி பெறக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. அப்ப நாம எந்த ஒரு திறமையான ஒரு அந்தஸ்துகளை அடைந்தாலும், எம்மால் சில காரியங்கள் ஆனாலும், அல்லது எம்மால் நேசிக்கப்படக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் உறவினர்களால் சில புகழுக்குரிய அம்சங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் நாங்கள் எங்க முன்னோக்கணும், அல்லாஹு தாலாவை தான் நாங்கள் முன்னோக்கணும். அல்லாஹால தான் நடந்திருக்குது, அல்லாஹு தாலா தான் அந்த அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறான். இவர் மூலமாக இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தார், அவருக்கு அல்லாஹ் தஆலா இவர் மூலமாக எவ்வளவு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை முன்னிறுத்தி தான் நாங்க என்ன செய்யணும், அந்த பெருமைக்கு அல்லாஹ்க்கு தான் உரித்தானது என்ற அந்த இபாதத்தை சரிவர நிறைவேற்றணும். அப்ப இப்படி நாங்க பழக்கப்படுத்திக்கிட்டா எங்களிடத்துல அந்த பெருமை என்ற ஒன்று குடிகொள்ளார். ஏனென்றா ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்ன அடுத்த கட்டம் அவருக்கு மறுமை வாழ்வு தீர்மானிக்கப்பட்டோம். ஆனா சொர்க்கம் செல்றதுக்கு தடையா இருக்குது. எப்படி லா எதுகுலுல் ஜன்னத்தை மண்கான ஃபி கல்பிஹி மிஸ்கால் அதர்ரா, யாருடைய உள்ளத்திலே காணப்பட்டாலோ அணுவளவு ஒருவர் ஏற்படுத்தி கொண்டால் அப்படின்னலாம் வரையில், ஏற்படுத்தி கொள்றது வேறு, காணப்பட்டாலே அவருடைய கதை முடிந்து விடும், சொர்க்கம் போக ஏழா. அப்போ ஒருவர் அணுதினமும் அடுத்தவனுடைய அந்த விஷயங்களை பார்ப்பதற்கு முன்னால் தங்களுடைய நப்சிலே உள்ளத்திலே என்னென்ன கசடுகள் இருக்கின்றன, எப்படியெல்லாம் ஊசலாட்டங்கள் இருக்கின்றன என்பதை அவர் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எதற்கு இவர் பார்க்கணும், மறுமையிலே நான் சொகுசா வாழணும், அதற்கு இந்த கசடுகள் தடையாக இருந்துடும், அதை இல்லாமக்கணும். முதலாவது எவனோ எப்படியும் பெருமை அடிச்சுட்டு போகட்டும், எவனோ எந்த எந்த அடிப்படையிலே தன்னை பீத்திக்கிட்டு பாராட்டிக்கிட்டு அதனூடாக சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு போகட்டும், ஆனா அவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு முன்னுக்க நான் தப்பணும். அப்ப என்ன செய்யணும், மறுமையில மாட்டிவிடக் கூடாது என்பதற்காக தன்னிடத்துல ஆணவம் இருக்குதா, நான் எந்த ஒரு சகோதரையாவது அற்பமாக கருதுகிறேனா, அல்லது உண்மைகளை மறுக்கிறேனா. ஏன்னா உண்மை என்பது பளிச்சென்று விளங்கிடும். ஒரு உண்மை உலக விஷயமா இருந்தாலும் சரி, மார்க்க விஷயமா இருந்தாலும் சரி, உண்மைன்னு எங்களுக்கு தெளிவாக விளங்கும். ஆனா சில நேரங்களில் வெளியில காட்டிக்கொள்ள இயலாம அதை நாங்க செயல் ரீதியாக மறுப்போம். அது பெருமை தானே. உள்ளத்துல தோன்றக்கூடிய அந்த பெருமை எப்படிப்பட்டதுண்டா, உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப உண்மையை ஏற்றுக்கொள்ளும் போது சில இழப்புகள் வரும். ஏற்கனவே நாங்கள் இருந்த பிழைகள் அம்பலமாகும். அப்ப அதற்கு ஒரு தயக்கம் வரும். அந்த தயக்கத்துக்காக வேண்டி உண்மையை மறுப்போம். அப்ப இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல நம்ம சிந்திப்போம், அப்போ இந்த உண்மையை நாங்க ஏத்து நாங்க மறுமையில வெற்றி பெறதுக்கு பதிலா உண்மையை நாங்க மறுத்து அற்ப சுகமாக கண்ணியத்தை நாங்க பெற்று நாங்க என்ன செய்யறோம், மறுமையில மாட்டிக்கொள்றோம். அப்ப இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல உண்மையை நாங்க ஏற்றுக்கொள்ளணும், அப்பதான் பெருமை என்ற ஒன்று இல்லாமல் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களில நாங்க கவனம் செலுத்தணும், பிறருக்கும் போதிக்கணும். யாராவது ஒருவர் அல்லாஹ்வுடைய ஆடை, மேலாடை, பெருமை என்ற ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டு நடக்கிறார், புகழ் விரும்பியாக இருக்கிறார், பிறப்பள்ளிய விரும்பியாக ஒருவர் இருக்கிறார் என்று நாங்கள் இனம் கண்டால் அவரை நாங்கள் மட்டமாக கருத தேவையில்லை. அவருக்கு நாங்கள் அழகான முறையில், அவரும் மனுஷன் தானே, அவருக்கும் சில நேரங்களில் மறதி இருக்கும், சில நேரங்களில் அறிவு இல்லாமல் இருக்கும், அவரிடத்துல கூப்பிட்டு அவரை அழைச்சி அவருக்கு நாங்கள் புத்திமதியை சொல்லணும், நாங்கள் அவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா எங்களுக்கு மேலும் மேலும் தரஜாவே விஸ்தீர்ணப்படுத்த போதுமானது. அடுத்ததாக இந்த மோசடி, இந்த மோசடி விஷயத்தில் முதலாவது இந்த சத்தியம், அதாவது வெளிப்படையில் சத்தியத்துக்கு அப்பால் ஜாகிலியத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் மோசடி செய்தாலும் சரி மோசடி செய்யாவிட்டாலும் சரி அவர்களுடைய நிலைமை வேறு. ஆனால் சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பித்தலாட்ட குணம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் சத்தியத்தில் ஒருவர் வந்து சேர்ந்ததே அவர் சொர்க்கம் போகணுங்கிறதுக்காகத்தான். அப்போ சொர்க்கம் போகிறதுக்கு தடைபடக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் தான் மோசடி. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தை வழியாக போகிறாங்க, அதில் சில பொருட்கள் விற்கப்பட்டிருக்குது, அதில் தானிய குவியல்கள் நிறைந்திருந்தது. அப்போ மழை தூறி விட்டு ஓய்ந்த அந்த நேரம் தானிய குவியலை பார்க்கும்போது நன்றாக அது காய்ந்ததாக அவர் கண்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது, அவங்களுடைய கரத்தால் தானிய குவியலுக்கு உள்ளால் புகுத்தினார்கள். புகுத்தி எடுத்து பார்த்தா ஈரமாக இருந்தது. அப்போ ஈரத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா ஒரு காய்ந்த குவியலை போட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், விற்பனை செய்திருக்கிறார்கள். இது முஸ்லீம்களுடைய சந்தையிலே நடந்த சம்பவம். அப்போ நபி அவங்க கேட்டாங்க, என்ன இது? அப்போ யார சொல்லலா, இது விற்பனைக்காக நான் இப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு ஏமாத்து ஒன்று செஞ்சிட்டேன்னா அவங்க ஒப்புக்கொள்றாங்க. நபி அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, மன் கஸ்தனா பலைசமின்னா, யார் எம்மை ஏமாற்றுகிறாரோ, எமக்கு மோசடி செய்கிறாரோ அவர் எம்மை சார்ந்தவனே கிடையாது. அப்போ நபி அவர்களை சார்ந்தவராக இருக்கணும்னு தான் நாங்கள் தியாகம் பண்ணிக்கிட்டு சத்தியத்தில் நாங்கள் ஒன்றிணைஞ்சிக்கிறோம். அப்படி இருந்துக்கிட்டு நாங்கள் ஏதேனும் மோசடிகளை நாங்கள் செஞ்சோம் சொன்னால் நாங்கள் நபி அவர்களை சார்ந்தவரே கிடையாது. அப்போ நபி அவர்களை சார்ந்தவர்களே கிடையாதுன்னு சொன்னால் மறுமையில் எப்படி நபியிட பரிந்துரை கிடைக்கும், நபியிட அதாவது அல்லாஹ்வுடைய எப்படி மன்னிப்பு கிடைக்கும், முஸ்லீம்களும் நபி அவர்களும் எப்படி சாட்சி சொல்வார்கள், நாங்கள் தனித்து விடப்படுவோம். சும்மாவே மறுமை நாளில் ஒரு கட்டத்தில் தனித்து விடப்பட்டு யானப்சி யானப்சின்னு நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டிருக்கிற நேரத்தில் ஒரு கட்டம் அல்லாஹ் தஆலா சொர்க்கம் செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒன்றிணைப்பான். அப்போ எம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய நிலைமை என்ன? அது மறுமை விஷயம். அப்போ மறுமையில் அதை பாருங்கள், சொர்க்கம் செல்ல மாட்டார்னு அதிசயம் வந்திருக்குது. சொர்க்கம் வெளிப்படையில் பார்த்தா மோசடிக்கான மாதிரி விளங்காது, ஆனால் அல்லாஹ் தஆலா பதிவே பட்டோலையில ஏற்கனவே எழுதி வச்சிருவான். ஒவ்வொரு ரூபத்தில், அதாவது வியாபார விஷயமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வு விஷயமா இருந்தாலும் சரி, சகோதரத்துவ உறவோடு புலங்குகின்ற விஷயமா இருந்தாலும் சரி, மோசடி என்ற குணம் யாரிடத்துல வந்து விட்டதோ அவர் சொர்க்கம் போக முடியாது. அப்ப இப்படிப்பட்ட நிலையில நபி அவர்கள் சொன்னார்கள், எம்மை சார்ந்தவன் கிடையாது. அதே போல நம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான் சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, யாரிடத்துல நான்கு அம்சங்கள் குடிக்கொண்டிருக்கிறதோ அவர் ஹாலிசான முனாஃபிக், தூய்மையான நயவஞ்சகன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதில் முதலாவது அந்த குணத்தை பற்றி நபி அவர்கள் விளக்குகிறார்கள், இதா ஹத்தத கதப, பேசினால் என்ன செய்வான், பொய்யை சொல்லிடுவான். அதுதான் வழக்கம் அவனுக்கு, பொய்ய சொல்லி ஒரு சுவாரஸ்யத்தை உண்டாக்கி தன் பக்கம் ஆட்களை ஈர்த்து கொள்றது. இது நடக்கும் முனாஃபிக்கு, சில காரியங்களை சாதிக்கிறதுக்காக வேண்டி வாயை திறந்தாலே பொய். குரான்ல ஒருவர் வந்து அப்படி பொய்யர்கள் விஷயத்துல ஷைத்தான்கள் இறங்குகிறார்கள் அப்படின்லாம் வருகிறது. அப்ப ஷைத்தான் இறங்குகிறார்கள் என்ன அர்த்தம், ஷைத்தானுடைய ஆதிக்கத்துக்கு அவன் ஆட்பட்டுருவான். ஷைத்தான் என்ன என்னவெல்லாம் சொல்ல நினைக்கின்றானோ அவன் செய்து கொண்டு மக்கள் மத்தியில மாட்டுப்பட்டுருவான். இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடக்குது. அப்ப பேசினால் என்ன செய்வான், முனாஃபிக்கிட முதலாவது பண்பு பொய் சொல்லுவான். வைதா ஆஹத கதர, வாக்களித்தால் மாறு செஞ்சிருவான். ஒரு வரை வாக்களித்து ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திட்டு அடுத்த கட்டமே என்ன செய்வான், அவருக்கு காலவாரி விட்டு போய்த்துருவான். அதே போல அதாவது முந்தின விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நம்பினா என்ன செய்வான், மோசடி செய்வான் வருவது. வாக்களித்தால் அவன் என்ன செய்வான், மாறு செய்வான். வெளிப்படையில பார்த்தா ரெண்டும் ஒன்று மாதிரி இதை விளங்கும். அதுல சில விளக்கங்கள் இருக்குது. எப்படின்னு சொன்னா, ஒரு ஒப்பந்தம் செய்து இதை வெளியே சொல்லிடக்கூடாது, உங்களுக்குள்ள மறைவாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு உறுதிப்படுத்தி அதை மாறு செய்யறதுங்கிறது வாக்களிச்சா மாறு செய்யுது. ஒருவனை நம்பியே நாம என்ன செய்யறோம், ஒரு பொருளை ஒப்படைக்கிறோம் அல்லது ஒரு விஷயத்த கதைக்கிறோன்னு சொன்னா, அவன் வந்து ஒப்பந்தமெல்லாம் பண்ண இல்லை, ஆனா அந்த நம்பிக்கை இவன் வச்ச நம்பிக்கைக்கு இவன் என்ன செய்யறான், துரோகம் செஞ்சிருவான். நம்பி ஒரு தலைமைத்துவம் ஒருவருக்கு பொறுப்பு ஒப்படைக்குது, ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகளை நம்பி தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒப்படைக்கிறாரு, இப்படி ஏனைய சகோதரர்கள் சில பொறுப்புகளை வா அந்த ஒப்பந்தமெல்லாம் பண்ண இல்லை, அவரை நம்புறார், இவர் நல்ல நேர்மையானவர், ரகசியத்தை பாதுகாப்பாரு அப்படின்னு நம்பி ஒரு விஷயத்த ரகசியமானத வாக்களிக்க, அதாவது ஒப்பந்தம் பண்ணாமலே என்ன செய்யறாரு, விட்டுடுறாருன்னு சொன்னா அஹ்லஃப் இவன் என்ன செய்யறான், மாறு செஞ்சிடறான். அப்படி ஒரு இயல்பு அவன்ல இருக்கும். அதே போல வழக்காடினால் நேர்மை தவறுவான். ஒரு விஷயத்துல ஒரு சச்சரவு வந்துடுது, அப்போ இதுதான் சப்ஜெக்ட்னு நாம கதைச்சுக்கிட்டு நேரத்துல அந்த தலைப்பை விட்டு வேற தலைப்பை திசை திருப்புறாரு. அப்ப நாம நிறைய விஷயங்களை பார்க்கிறோம், கூடுதலா பிரிவுல நரகின்பால் அழைக்கக்கூடிய அந்த நிராகரிப்பாளர்களுடைய விஷயத்துல நாங்க பார்ப்போம். ஒரு சப்ஜெக்டை நாம கதைச்சுக்கிட்டு நேரத்துல அடுத்த சப்ஜெக்டை போட்டுருவாங்க, போட்டு இதை திசை திருப்பிடுவாங்க. இது நிபாக்தனத்தில முக்கியமானது. அப்போ ஒரு முஸ்லீம் சகோதரர்களுக்கு மத்தியில பிரச்சனை என்றெல்லாம் வராது என்றெல்லாம் சொல்ல இயலாது, பிரச்சனை நிச்சயமா வரும். அப்ப என்ன விஷயமோ அந்த விஷயத்த மட்டும் கதைச்சு முடிச்சிடும், அதற்கு பிறகு வேற விஷயத்த நாம போட்டு அந்த தலைப்புல கதைக்கணும். ஆனா ஒரு விஷயம் போயிட்டு இருக்க கொள்ளையே உடனே வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஏற்கனவே சொன்ன விஷயத்த மறக்கடிக்க செஞ்சிடுறது. இது முனாஃபிக்குடைய முக்கியமான பண்பு. நிறைய பேருக்கு இந்த சப்ஜெக்ட் விளங்காது. அப்ப அதாவது நேர்மையாக தங்களுடைய நிலைப்பாடுகளை வைத்துக் கொள்ளணும்ங்கிற விஷயத்துக்காக தான் நம்பி அவங்க இப்படி எச்சரிச்சுக்கிறாங்க. அப்ப இந்த நாலு விஷயமும் ஒரு இடத்துல குடிக்கொண்டுட்டு சொன்னா அவர் தூய்மையான முனாஃபிக்கன் ஹாலிசன் என்று வருகிறது, தூய்மையான முனாஃபிக். அப்போ இது மோசடிக்குள்ள உள்ளதுதான், பொய் பேசுறது மோசடியா இல்லையா, மோசடி. வாக்களிச்சா மாறு செய்யறது மோசடியா இல்லையா, அதுவும் மோசடி தான். மோசடியுடைய பல ரூபங்கள் நபி அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. மொத்தமாகவே மோசடி குணம் ஒரு இடத்துல இருந்தால் அவர் எப்படி சொர்க்கம் போவாது, அல்லாஹ் எப்படி அவரை மன்னிப்பான். அப்ப இந்த குணத்தின் பிறப்பிடம் நிராகரிப்பு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை பத்தி சொல்லும் போது ஜாலிகபி அன்னஹும் ஆமனு சும்ம கஃபரு, இவர்கள் ஈமான் கொண்ட பிறகு, ஈமான் கொண்டு நன்றாக தான் வந்திருக்கிறார்கள், சத்தியத்தில் உறுதியாக வந்தார்கள், சும்ம கஃபரு பிறகு நிராகரிச்சிட்டாங்க. ஹதீஸில் விளக்கம் வருகிறது. என்ன விளக்கம், சில குழப்பங்கள் வரும், இரவின் இருண்ட பகுதியிலே போன்ற அந்த குழப்பங்கள் நிறைந்து வரும், காலையில மூமினா இருப்பான் மாலையில காஃபிரா போவான்னு சொல்லிட்டு காரணத்தை சொல்றாங்க. துனியாவுடைய அற்ப நோக்கத்துக்காக மார்க்கத்தை அவன் என்ன செய்யறான், வித்து போடுறான். அப்ப இதுதான் காரணம், ஒருதான் ஈமான் கொண்டு அல்லாவுக்காக என்ற ஒரு சொர்க்க நோக்கத்துக்காக வந்துட்டு திடீர்னு ஒரு அற்ப சோகத்துக்காக அவசரப்பட்டு மகத்தான கொள்கையை தூக்கி எறிஞ்சிடுறான். கடைசி வரைக்கும் உண்மை முஸ்லீமாக இருந்து மரணிப்பதுதான் சரியான வெற்றி. அப்ப இந்த மோசடி குணம் என்ற ஒன்று வரக்கூடாது. அதே போல தலைமைத்துவத்திலும் ஏனைய நிர்வகிக்கக்கூடிய சிறு சிறு அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவரிடத்திலும், அதே போல தற்காலிகமாக நியமிக்கப்படக்கூடிய அமீர் பொறுப்புகளிலும் இது போன்ற மோசடி குணங்கள் வரக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 227வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மாமின் அபுதீன் எஸ்தர்இஹில்லாஹு ரஹியத்தன் யௌம யமூத்து யௌம யமூத்து வஹுவ வாஷ்யுன் வஹுவ காஷுன் லி ரஹியத்திஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. சில குடிமக்களில நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஒருவருக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்க, அவர் மக்களை ஏமாற்றி மோசடி செய்த நிலையிலே அவர் மரணித்தால் மறுமையிலே சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா அவருக்கு தடை செய்யாமலே இருப்பதில்லை, தடை செய்தே தவிர இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ அல்லாஹ்வுடைய அமானிடம் என்பது தலைமைத்துவ பொறுப்பு. அப்போ மக்கள் ஒரு விஷயத்தை ஒரு தலைமைத்துவத்திட நம்பி சில மார்க்க காரியங்களை கேட்கும் போது அந்த தலைமைத்துவம் அணுகி அவருக்குரிய கஷ்ட நஷ்டங்களை அவருக்குரிய அறிவு ஞானங்களை வழங்கணும், சந்தேகங்களை போக்கணும். இப்படி சந்தேகங்களை போக்காம அவர்களை கணக்கெடுக்காம தான் தோண்டித்தனமாக அவர்கள் நடந்தார்கள் என்று சொன்னார். இவர் மோசடி செய்வதாக அவர் அறியப்படுகிறார் அல்லாவிடத்தில். அப்படி அவர்கள் மோசடி செய்தால் அவர் சொர்க்கம் அவருக்கு என்ன செய்யும், ஹராமாக்கப்பட்டுவிடும். ஆகவே இந்த விஷயத்திலும் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். தலைமைத்துவம் சரியாக நடக்காவிட்டாலும் நாங்கள் அவரை அணுகி நல்ல முறையிலே அவரிடத்திலே ஞாபகம் மூட்ட வேண்டும். அதே போல தலைமைத்துவமும் சரியான முறையிலே மாமூர்களுடைய நிலைகளை கவனித்து எங்களால் யாரும் இந்த சத்தியத்திலிருந்து விரண்டோடிடக்கூடாது, மாமூர்கள் பலதரப்பட்டவர்களாக இருப்பார்கள், அவர்களை நல்ல முறையிலே அவர்களுக்கு போதிக்கணும், அவர்கள் இந்த சத்தியத்தை விட்டும் தூரமாகிடக்கூடாது என்று கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவராக கண்காணித்து, ஒருவருக்கு ஒரு ஆட்டு மந்தை பொறுப்பாக கொடுக்கப்படுகிறது என்றால் ஒட்டுமொத்தமாக மந்தை எப்படி போகிறது என்றெல்லாம் கவனிக்க மாட்டார். ஒவ்வொரு ஆடாக கவனித்து அதுக்கு நோய் வந்திருக்கிறதா என்று பார்ப்பார், அது சில ஆடுகள் நன்றாக சாப்பிடுகிறதா என்று பார்ப்பார், பல விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படி கவனித்து கவனித்து தான் ஆட்டு மந்தையை ஆரோக்கியமாக அவர் வைத்துக் கொள்வார். அதற்கு பிறகுதான் அவர்கள் லாபம் ஈட்டக்கூடிய தன்மையெல்லாம் வருகிறது. இப்படி தங்களுடைய ராயா கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு அந்த விஷயத்திலே கவனமாக இருப்பது என்பது மோசடித்தனத்திலிருந்து நீங்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த மோசடி என்ற குணம் எம்மிடத்திலே வரக்கூடாது. அதே போல சஹீஹ் முஸ்லிமிலே 103வது இலக்கத்திலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னார், வலா யகுல்லு அஹதுக்கும் ஹீன யகுல்லு வஹுவ முஃமினூன் ஃபஇயாக்கும் இயாக்கும். அதாவது மோசடி செய்பவன் இறை நம்பிக்கையாளனாக இருந்தபடி அவன் மோசடி செய்வதே கிடையாது. ஃபஇயாக்கும் இயாக்கும் என்று நபி அவர்கள் ரெண்டு தினம் சொன்னார்கள். உங்களை நான் இந்த விஷயத்திலே எச்சரிக்கை செய்கிறேன், உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒருவன் மோசடிக்காரனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் மூமின் கிடையாது, வெளிப்படையில முஸ்லீமாக அவன் நடித்துக் கொண்டிருக்கிறான். ஒருவன் மூமினான முஸ்லீமாக இருந்தால்தான் அவன் சொர்க்கமே நுழைய முடியும். அப்ப மோசடி என்ற ஒன்று ஒருவருக்கு வந்து விடவே கூடாது என்பதற்காக நபி அவர்கள் இப்படி எல்லாம் அவர்களை எச்சரித்திருக்கிறார்கள். அதே போல இறுதியாக கடன், இது பற்றி ஹதீஸிலே வருகிறது சஹீஹ் முஸ்லிமிலே, கான எதுஉ ஃபி ஸலாத்தி, நபி அவர்கள் ஸலாத்தில் எப்படி துவா செய்வார்கள் தொழுகையில், யகூல் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஹ்தமி வல் மஹ்ரமி, யா அல்லாஹ் கடனில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு கோருகிறேன். அதாவது நாங்கள் எல்லாம் தொழுகையிலே அத்தஹையாத்திலே ஓத வேண்டிய திக்ருகள் துவாக்கள் எல்லாம் ஓதி முடித்த பிறகு நபி மீது சலவாத்தெல்லாம் சொன்ன பிறகு அந்த சலாம் கொடுப்பதற்கு இடையிலே ஒவ்வொரு தொழுகையிலும் நபிலான தொழுகை கடமையான தொழுகை என்றெல்லாம் இல்லாமல் பொதுவாக தொழுகை இல்லை, ஓத வேண்டியதெல்லாம் ஓதிவிட்டு இந்த துவாக்களை நாங்கள் ஓதுகிறோம். ஏண்டா பாவம் நான் செய்ய மாட்டேன் என்று யாராலும் தன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது, பாவம் என்ற ஒன்று வரும். அப்போ யாரு பாதுகாக்கணும், அதிலிருந்து அல்லாஹால தான் பாதுகாக்கணும். யார் மன்னிக்கணும், அதுவும் அல்லாஹ் தான். அமை யகஃபிரு துனூப இல்லல்லா, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அல்லாவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் எவன், அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த விஷயத்துல பாவத்திலிருந்தும் நம்பியவங்க பாதுகாப்பு தேடினாங்க, கடலிலிருந்தும் பாதுகாப்பு தேடினாங்க. அப்ப பாவம் பாதுகாப்பு தேடுறது தெரிஞ்ச விஷயம். அப்ப கடன் என்ற ஒன்று அவசியமானது தானே, எதற்காக வேண்டி பாதுகாப்பு தேடணும் என்ற ஒரு சந்தேகம் சஹாபாக்களுக்கு வந்தது. ஃபகால லஹு காயிலும், அவனிடத்துல கேட்கப்பட்ட அந்த கூற்று என்னன்னு சொன்னா, நபி இடத்துல மா அக்ஸர மா தஸ்தஈது யா ரசூலுல்லாஹ் மினல் மக்ரம், யா ரசூலுல்லாஹ் அதிகம் அதிகமாக நீங்க ஏன் கடன் விஷயத்திலே பாதுகாப்பு தேடுறீங்க? அப்போ இதுல இருந்து விளங்குது, இந்த பிரார்த்தனையே விடவே இல்லை, அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. ஒரு லேசான துவா தான். அல்லாம இன்னி ஆவுது பிக்க மினல் மகசமி வல் மகுரமி. அப்போ இந்த துவாவை நீங்க எதுக்காக வேண்டி கேட்கறீங்க அதிகமா அந்த கடலில் இருந்து என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கம் சொன்னாங்க, இன்னர் ரஜுல இதா கரிம ஹத்தத ஃபகதப வஅத ஃஅக்லஃப. நிச்சயமாக ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் நன்றாகத்தான் இருப்பான் நேர்மையா, ஆனா கடன் எடுத்துட்டான்னு சொன்னா அவனுடைய தன்மை எப்படி மாறுறதுன்னு சொன்னா, பேசினா பொய்ய பேசிடுவான், சில நேரத்துல வாக்களிச்சான்னு சொன்னா அவன் மாறு செஞ்சிருவான். அப்ப இது எங்க கொண்டு போய் உடுவுரு பாருங்க. சொற்கள் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த மோசடியில கொண்டு போய் உடுவுது, ஏற்கனவே நாங்க பார்த்தோம். அப்போ ஒரு என்னிடத்துல காசு இருக்குது இப்பொழுது நான் தாரேன் அப்படின்னு இல்லாததை சொல்லி நாங்க கேட்கும் போது அது பொய்யாக மாறிடும். அதே போல இன்றைய தினத்தில ஒரு குறிப்பிட்ட திகதியில நான் தந்தை ஆகுவேன் என்று வாக்களிச்சு அவரை நம்ப வச்சு அதுக்கு பிறகு காசை வாங்கி பிறகு அவன் என்ன செய்யறான், மாறு செஞ்சிடறான். அப்ப இந்த தன்மை நபிக்கே வந்துடக்கூடாது. ஏன்னா நபி அவங்கள மனுஷன் தானே, வாங்கிட்டு சொன்னா அந்த குணங்கள் ஒட்டி கொள்ளும்ங்கிறதுக்காக வேண்டி நபி அவங்க பயந்தாங்க. நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அடிக்கடி அடிக்கடி எல்லா இடத்துல இந்த பிரார்த்தனையே செஞ்சாங்கன்னு ஒரு. அப்ப ஏற்கனவே நாங்க கடன் வாங்கி இருப்போம், அதுக்காக நாங்க திருப்பி அடைப்பதற்கு பாடுபட்டு இருப்போம், அது வேற விஷயம். இதற்கு பிறகு நாங்க இதுல கவனமாயிருக்கணும், தொழுகையில நாங்க இந்த துவாக்களை ஓதாட்டியும் ஓதிக்கொள்ளணும், தொழுகையில சேர்த்துக்கொள்ளணும். அப்ப கடன் இல்லாம வாழ்ற விஷயம் சம்பந்தமாக நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. அது பற்றிய இந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன். இது சஹீஹ் முஸ்லிமில் தெளிவாக வருகிறது. நபி அவங்க சொல்றாங்க, வைன்னஹு மை யஸ்தஈஃப யுஈஃபஹுல்லாஹ், யார் சுயமரியாதையோடு வாழ விரும்புகிறானோ அவரை அல்லாஹ் தஆலா சுயமரியாதையாகவே வாழ செய்வான். போல நியத்து வரணும், உள்ளத்துல அந்த உறுதி வரணும், யார்கிட்ட நாங்க கையேந்த கூடாது, எங்களுக்கு உள்ளதை கொண்டு போதுமாக கொள்ளணும். எது அல்லாஹ் தந்திருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ் அது எனக்கு உள்ளது, எது அல்லாஹ் தரையிலையோ அது எனக்கு உள்ளது கிடையாது. அப்ப எதுக்காக நாம் அடுத்தவன் பொருளை ஆசைப்படுவானே, சுயமரியாதை அடுத்தவனுக்கு கொடுத்து நாங்க வாழணும்ன்ற ஒரு உறுதிப்பாடு எங்களிடத்துல வரணும். அப்படி இருந்தா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவனை சுயமரியாதையோடு கண்ணியமாக வாழ செய்கிறான். அதே போல வமன் யாரு சகிப்பு தன்மையோடு வாழ விரும்புகிறானோ அல்லாஹ் அவனை மேலும் மேலும் சகிக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்துகிறான். பொறுமை பற்றி விருப்பமெல்லாம் இல்லை, எனக்கு பொறுமையெல்லாம் வராது, பொறுமையெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் இப்படிதான் நடப்பேன் என்று நினைச்சாக்கா அவன் அப்படித்தான் போயிட்டே இருப்பான். உள்ளம் எரிஞ்சு பத்தி எரிஞ்சுக்கிட்டே புத்தி வேலை செய்யாது, அவன் அவசர புத்தி உள்ளவனா, பதட்டக்காரனாக, சமூகத்துல மதிக்கப்படாதவனாக, கண்ணியம் குறைவானவனாக, அப்படியே அவன் என்ன செய்வான், கொதிக்குணம் உள்ளவனாக, பெரிய கொதியனாக அவன் அப்படியே போயிட்டு இருப்பான். இது எதனுடைய நிலைமை, பொறுமையை விரும்பாத நிலைமை, சகிப்புத்தன்மை வரணும். இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, கான ஹலீமன், அவர் பொறுமை உள்ள சகிப்புத்தன்மை உடையவராக இருந்தார். அதன் காரணமாகத்தான் படிப்படியாக அல்லாஹ்வுடைய அந்த ஈமானிலே வெற்றி பெற்று வெற்றி பெற்று சோதனையிலே அல்லாஹ்வுடைய அந்த தோழன் என்ற அந்தஸ்துக்கு அவர் அடைந்தார். அப்ப சகிப்புத்தன்மை என்ற உள்ளம் வரணும்னு ஒரு நியத்து வரணும், அந்த உறுதிப்பாடு வந்தா அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அதே போல நபி அவங்க சொல்லலாம், இது அந்த விஷயம், வமன் யஸ்தக்னி யுக்னிஹில்லாஹ், யார் தனக்கு போதுமான அந்த ஒரு உள்ளத்தை ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா போதுமானதாக ஆக்கி விடுகிறான். பாருங்க, அந்த நிறைய சகோதரர்கள் அனுபவிச்சிருப்பாங்க, உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது, ஹதீஸ்ல வேற வருகிறது, அதுவே பெரிய செல்வம் என்று வருகிறது. அப்போ அல்லாஹ்வுத்தாலா நாங்கள் எதை அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ இது எனக்கு போதுமானது என்ற மனநிறைவு ஒருவருக்கு வந்து விட்டால் அவர் தான் பெரிய பணக்காரர். அந்த மனநிலை இருக்கிறது, அது யாருக்கும் வராது. பார்ப்போம், உலகத்துல கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருப்பார்கள், நல்ல முறையில சொத்து சுகங்கள் எல்லாம் சேகரித்து வைத்திருப்பார்கள், மனசுல திருப்தி இருக்காது. பழமொழி சொல்லுவாங்க, மடியில கணம் இருந்தா வழியில பயம் இருக்கும். ஒருவருக்கு மடியில கணம் இல்லை, வழியில பயம் இல்லை. அப்போ ஒருவருக்கு நிறைய எவ்வளவு சொத்துகள் அதிகமாக இருந்தும் திருப்தி இல்லையோ அவருக்கு போதாது போதாது என்ற நிலை உருவாகி மறுமைக்காக தேடக்கூடிய தன்மை இல்லாமல் போய் அவர் நரகத்திலே போய் சேர்கிறார். அதனால தான் என்ன சொல்றான், அல்ஹாக்கு முத்த காசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர், மன்னரைகளை நீங்கள் சந்திக்கும் வரைக்கும் அதிகம் அதிகமாக பொருள் தேடக்கூடிய நிலை உங்களை பராக்காக்கி விட்டது. கல்லா சௌஃப தாளமோன், சும்ம கல்லா சௌஃப தாளமோன், அவ்வாறு அல்ல, இதனுடைய நிலைமைகளை பிறகு அறிந்து கொள்வீர்கள், பிறகு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டுமையாக எச்சரிக்கிறான். அப்போ இது எங்களுக்கு சொத்தாக உடமையாக இப்பொழுது இருக்கிறதோ இந்த கணத்திலே நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் புகழணும். எங்களுக்கு மேல் உள்ளவர்களை உலக விஷயத்துல பார்க்க கூடாது, கீழுள்ளவர்களை பாருங்க. ஏனென்றால் நபி அவங்க சொன்னாங்க, அல்லா தஸ்தரு நிஅமத்துல்லாஹி அலைக், அல்லாஹ் உங்களுக்கு புரிந்திருக்கக்கூடிய அருளை குறைத்து மதிப்பிடாமல் இருக்க அது போதுமானதாகும். அப்ப உலகத்தில உலக விஷயத்தில போதுமானது என்ற நிலை வந்து மார்க்கத்தில போதாது போதாது, இபாதத்து போதாது, நிறைய விஷயங்கள் செய்யணும் என்ற நிலை யாருக்கு வருகிறதோ அவன் நிச்சயமாக சொர்க்கத்தில் வெற்றி பெறுவான். உலக விஷயத்துல போதாது போதாது, மார்க்க விஷயமா அல்ஹம்துலில்லாஹ் பையத்தை செஞ்சிட்டேன், அமீருக்கு நல்ல முறையில் கட்டுப்பட்டு நடக்கிறேன், மத்த விஷயமெல்லாம் சரியா நடக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது என்று தன்னிறைவு கொண்டானோ அது ரொம்ப டேஞ்சரான விஷயம். அப்படிப்பட்டு நடந்தவங்க எல்லாம் ரொம்ப காணாம போய்க்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். மார்க்க விஷயத்துல போதாது போதாது என்ற நிலைமை வரணும், நிறைய சேகரிக்கணும். உலக விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது எங்கள்கிட்ட, அது போதுமானது. அல்லாஹ் நாடினா இதையும் பறிச்சிருவான். அப்ப இதை கொண்டு வர்றது யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா தான் எனக்கு பெரிய சொத்து. அந்த ஈமான், ஈமான் வரும் போகும், வரும் போகும் நிக்கும். அப்ப வர்ற நிலையில மரணிச்சுட்டான்னா விஷயம் சரி, போற நிலையில மூத்தா போனா எப்ப போவான்னு தெரியலையே. அப்ப இதெல்லாம் கவனிச்சு அதுல கவனம் செலுத்தி நாங்க மறுமை வீட்டுக்கா நாங்க இதை தயார் செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இதை கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன? கடன். தேவைக்கு இல்லாம சும்மா கடன் எடுத்து கடன் எடுத்து கடன் எடுத்து பொருளாதாரத்தை வளர்த்து வளர்த்து வளர்த்தி என்ன நாம காண போறோம்? ஒண்ணு மார்க்கத்துக்காக வேண்டி நாங்க ஒரு முயற்சி செஞ்சோம்னு சொன்னா அதுல அல்லா இடத்துல பறக்கத்து இருக்குது. தர்மத்தை அல்லா வளர்க்கிறான். ஒருவர் பிறருக்கு கொடுத்தது உணவு, பிறர் நல்லாய்க்கணுங்கிறதுக்கான நோக்கம் இருந்துட்டா அதுல ஒரு செழிப்பு இருக்குது. அது இல்லாம சும்மா சொகுசுக்காக வேண்டி கடன் எடுத்து தனக்கும் தன்னோட புள்ள குட்டிகளுக்கும் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி கடன் எடுத்தோம்னு சொன்னா என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பற்றாக்குறை என்ற நிலைமையை அல்லாஹ் தஆலா ஜஅலல்லாஹு லி ரஜுல ஜஅலல்லாஹு ஃபக்ர பைன ஐனைன்னு வருகிறது. அவருடைய ரெண்டு கண்ணுக்கு மத்தியிலே ஏழ்மைத்தனத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான்னு வருது. அல்லாஹ் தஆலா ரொம்ப ரொம்ப பாதுகாக்கணும். ஆகவே இந்த விஷயத்தை நபி அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க, வலன் துஉத்தவ் அதான் ஹைரன் சபு, பொறுமையை போன்று இந்த உலகத்திலே சகிப்பு தன்மை இருக்குது அது போன்று ஒரு அறுக்கொடை வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. பெரும் அறுக்கொடை என்பது இந்த பொறுமை. அப்ப பொறுமை என்ற என்ன என்ன அது விளக்கம் என்ன? ஒரு அவசியமான ஒரு தேவை வரும், அதை கூட சகித்துக்கிட்டு போதுமாக்கி கொண்டு யாரெல்லாம் நடக்கிறார்களோ அது ஒரு முக்கியமான சகிப்புத்தன்மை. இது அல்லாட அருள்னு சொல்றோம். ஏனண்டா அது பெரும் அளவுக்கு அவருக்கு பாக்கியங்கள் இருக்குது. இந்த அருக்கூட யாருக்கும் கொடுக்கப்படையில. உலகத்துல பார்க்கிறோம், பொருளாதாரத்தை தேடி 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 அலைகிறவன் எல்லாம் பொறுமை இல்லாதவனுவோ, சகிப்புத்தன்மை இல்லாதவனுவோ, லேசா ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க அவங்களுக்கு மனசு வராது. கஷ்டப்படணும். இந்த உலகத்துல அப்படித்தான் எல்லாம் விதிச்சிருக்கிறான் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஈமான் என்ற விஷயம் எல்லாம் உறுதியாக லேசாக வந்துடும். எதுலயும் கஷ்டப்படுத்திடக்கூடாது. மேலுக்கு நோகாம ரூஹுக்கு ராகத்தாக அப்படியெல்லாம் நடக்கணும்னு எவன் விரும்புகிறானோ அவன் கடன் எடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவான். அப்போ கடன் எடுத்தான்னு சொன்னாக்கா அதை காப்பாற்றுறதுக்காக வேண்டி பொய்ய சொல்லுவான், வாக்களிச்சா மாறு செய்வான், அதில் ஒரு பகை வரும், அது பெரிய புகையாக மாறும், அது பெரிய பூதாகரமாகும், அது பெரிய குழப்பத்தில் வந்துடும், கடைசியில் அல்லாஹ் பாதுகாக்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிற அளவுக்கு வந்துடும். இந்த நிலைமை எதுக்காக வேண்டி? இது ரெண்டு ரெண்டு துருவம் ஆகிரும். இந்த நிலைமை தேவையாயுது. சாதாரண உலக விஷயத்துக்காக வேண்டி நாங்கள் அடிச்சுக்கொள்கிறோம். அப்போ உள்ளதை கொண்டு நாங்கள் போதுமாக்கிக்கிட்டு சுயமரியாதையாக நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவோ சீர்கேடுகள் எம்மை விட்டும் இல்லாமல் போயிடும். ஆகவே இப்போ நபி அவங்க இப்படியெல்லாம் எமக்கு பல வழிகளில் வளைத்து வளைத்து உபதேசங்களை எங்களுக்கு மலையாக பொழிவித்திருக்கிறார்கள். நாங்கள் தான் அதை காதுக்கு எடுத்து சிந்தனைக்கு எடுத்து உள்ளத்தில் பதிய வச்சு அதன்படி நடத்தி உறுதிப்படுத்தணும். ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது, இஸ்லாம் என்பது செயலால் செயல்படுத்துவது. ஒருவர் ஈமானில் முஸ்லீமாகவும் இஸ்லாத்தில் ஈமானில் மூமினாகவும் இஸ்லாத்தில் முஸ்லீமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக ஒருவர் சரியாக இருந்தால் அவர் சொர்க்கம் போயிடுவார். யாராலும் அதை தடுக்க இயலாது. சொர்க்கம் போறதுக்கு தடை செய்வது செய்தானும் அவனை சார்ந்தவர்கள் உலகத்துல தான். ஃபிரௌன் என்ன சொன்னான், நான் அனுமதி தாரத்துக்கு இடையில நீங்க மூசாவை நம்பிட்டீங்களா, யாரு சூனியக்காரர்கள்லாம் ஈமான் கொண்டுருவாங்க உண்மையை பார்த்த உடனே, அவங்கள்ட்ட பெருமை இல்லை, உண்மையு விளங்கினத்துடைய பழிச்சுன்னு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சஜதாவில் விழுந்துட்டாங்க, மூசா ஹாரோனுடைய ரப்பை ஈமான் கொண்டுட்டோன்னு. ஃபிரௌன் என்ன கேட்டான் தெரியுமா, நான் உங்களுக்கு பர்மிஷன் தாரத்துக்கு இடையில நீங்க என்ன செய்யறீங்க ஈமான் கொண்டுட்டீங்களா, உங்களோட மாறுக்கையும் மாறுக்காலையும் இப்போ வெட்டு வேண்டு. அவன் என்ன செஞ்சான், மிரட்டினான். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ ஏதாவது எங்களுக்கு செய்யறதா இருந்தா இந்த உலகத்துல தான் செய்யலாம், மௌத்தா போனதுக்கு போற எதுவும் செய்யலாது. அப்ப மௌத்தா போனதுக்கு போற சொர்க்கம் செல்வதற்கு யாராலும் தடுக்கலாது. அல்லாஹ் தஆலா வாக்களிச்சதுக்கு மாறு செய்ய மாட்டான், நிச்சயமாக சொர்க்கம் போயே ஆகும். இந்த உலகத்துல நேர்மையாக நாம நடந்தான், அப்போ நேர்மையாக நடக்கிறவனுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சுருக்கமா சொல்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹி வலாஹும் யஹ்சனூன், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, கடந்த காலத்தை பத்தி கவலையும் இல்லை, எதிர்காலத்தை பத்திய பயமும் இருக்காது. ஆகவே அல்லாஹ் தஆலா இது விஷயத்தில் கவனமாக இருக்க வைக்கணும். நாங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் அல்லாஹுமே இன்னி அவுதுபிக்க மினல் மஹசமி மினல் மஹசமி வல் மஹரமி என்ற துவாக்களை நாங்கள் அடிக்கடி ஓதணும். அல்லாஹ் தஆலா தான் எங்களை பாதுகாக்கணும். அக்கோலு கோலி ஹாதா அஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.